God has had a desire for man right from the beginning that he should reflect his image.
மனிதன் தம்முடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும் என்று தேவன் ஆதியிலிருந்தே ஒரு வாஞ்சையை கொண்டிருந்தார்.
And if we don't reflect his image,
அவருடைய சாயலை நாம் பிரதிபலிக்காவிட்டால்,
whatever else you may do for God is a waste of time.
தேவனுக்கென்று மற்ற எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அது பிரயோஜனமே இல்லை.
We must understand that.
இதை பிரதானமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
The primary purpose with which God created Adam was to reflect his image.
தேவன் ஆதாமை சிருஷ்டித்த பிரதான நோக்கம் தம்முடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான்.
He did not say, "Let us make a servant."
நாம் நமக்கு ஒரு வேலைக்காரனை உண்டாக்குவோம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை.
Because he already had millions of angels who were serving him.
அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய கோடிக்கணக்கான தூதர்கள் ஏற்கனவே அவருக்கு இருக்கிறார்கள்.
But do you know none of those angels could reflect his image?
உங்களுக்கு தெரியுமா, அந்த தூதர்களை யாருமே தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க முடியவில்லை.
The first person he created in the universe to reflect his image was man.
இந்த பூமியிலே தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்ட முதல் சிருஷ்டிப்பே ஆதாம் தான், மனிதன்.
Very soon he obeyed the devil and stopped reflecting God's image.
அதி சீக்கிரமாக பிசாசுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சாயலை பிரதிபலிப்பதை மனிதன் நிறுத்திவிட்டான்.
That must have made a heart of God very sad.
இந்த விஷயமானது தேவனுடைய உள்ளத்திற்கு எவ்வளவு துக்கத்தை கொண்டு வந்திருக்கும்.
Just like you will be sad if your child goes not only leaves your home and goes away but turns and becomes your enemy.
உங்களை வீட்டை விட்டே உங்களுடைய மகன் போய்விட்டான், வீட்டை விட்டு வெளியேறினது மட்டுமல்லாமல் உங்களுக்கே சத்ருவாக மாறி கிரியைகளை உங்களுக்கு விரோதமாக செய்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்?
I mean, even if your children go astray, you'll feel sad.
உங்கள் பிள்ளைகள் வழி விலகி போனாலே எவ்வளவு துக்கம் உங்களுக்கு இருக்கிறது. பெற்றோராக இருக்கிற நீங்கள்
turning and become your enemy, think how you will feel.
அந்த பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமான சத்ருவாய் மாறிவிட்டால் உங்களுக்கு எவ்வளவு உணர்வு இருக்கும்?
Then you know how God felt when Adam fell away.
இப்பொழுது நீங்கள் ஆதாம் விழுந்த பொழுது எப்படி தேவன் உணர்ந்திருப்பார் என்பதை உணர முடியுங்களா?
And for 4000 years,
4000 ஆண்டுகளாக
he never found a man who would completely reflect his image.
முழுமையாக தம்முடைய சாயலை பிரதிபலிக்க கூடிய ஒரு மனிதனையும் அவர் காணவில்லை.
Till Jesus came to the earth.
இயேசு வரும் வரை.
And as a man obeyed the Father completely.
ஒரு மனிதனாக பிதாவுக்கு முழுமையாக அவர் கீழ்ப்படிந்திருந்தார்.
If you don't believe that he came like us, you will not have the faith to walk like him.
நம்மை போலவே அவரும் வந்தார் என்பதை விசுவாசிப்பதற்கு விசுவாசம் இல்லை என்று சொன்னால் அவரை போல வாழவும் உங்களுக்கு விசுவாசம் இருக்காது.
One of the greatest things I have sought to proclaim in India for 35 years.
35 ஆண்டுகளாக இந்திய தேசத்திலே அறிவிக்க முடியாய் நான் விரும்பின காரியம் என்னவென்றால்,
two things in the book of Hebrews.
எபிரேயர் நிருபத்திலே இரண்டு காரியங்களை நான் அறிவிக்க விரும்புகிறேன்.
1 chapter 2 verse 17.
ஒன்று இரண்டாம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
Jesus was made like us his brothers in all things.
எல்லா விதத்திலேயும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாகவே இயேசு மாற வேண்டியிருந்தது.
We are his brothers.
நாம் அவருடைய சகோதரர்கள்.
And he was made like us in all things.
எல்லா விதத்திலும் அவர் நம்மை போலவே மாறினார்.
Because that is the only way it says that he could be a merciful and a faithful high priest for us.
நமக்காக அவர் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் இந்த வழியின் மூலமாகவே இருக்க முடியும் என்று பார்க்கிறோம்.
And verse 18, when he was tempted, he suffered.
அவர் சோதிக்கப்பட்ட பொழுது பாடுபட்டார் என்று 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
Therefore he is able to help us when we are tempted.
ஆகவே நாம் சோதிக்கப்படும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவர்.
I want to encourage all of you to meditate on Hebrews 2 17 and 18 if you want to have faith for a victorious life.
வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு உங்களுக்கு விசுவாசம் வேண்டுமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17 18 வசனங்களை அதிகமாக தியானிக்க முடியாய்
கேட்கிறேன்.
நீங்கள் இதனாலே பட்டி பிடிக்கப்பட வேண்டும்.
Jesus was made like me in everything.
எல்லா விதத்திலும் இயேசு என்னைப் போலவே மாறினார்.
You ask yourself, do you hear anybody preaching that nowadays?
இந்த நாட்களில் இப்படி யாராவது பிரசங்கிக்கிறார்களா என்று நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா?
In all my life I never heard it in India.
என் முழு வாழ்க்கையும் முழுதுமாக இதுவரை இந்தியாவில் இப்படி பிரசங்கிக்கிறவர்களை கேட்டதில்லை.
That Jesus was made like me in everything.
எல்லா விதத்திலும் இயேசு என்னைப் போலவே இந்த பூமிக்கு வந்தார்.
And Hebrews 4:15, he was tempted like me in everything.
எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே என்னைப் போலவே அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்.
And because he was tempted like me in everything,
அவர் எல்லா விதத்திலும் என்னைப் போல சோதிக்கப்பட்டபடினாலே,
you say therefore what?
ஆகவே என்ன?
Therefore verse 16, I can also go to the throne of grace and get the same grace that he got to help me in my time of temptation.
என்னுடைய சோதனை நேரத்தில் எனக்கு உதவி கிடைக்கும்படியாக அவர் சென்றது போல நானும் அந்த கிருபாசனத்தில் தைரியமாய் போய் உதவியை பெற்றுக் கொள்ள முடியும்.
What is our biggest problem?
நம்முடைய பெரிய பிரச்சனை என்ன?
Our biggest problem is that we fall in the time of temptation.
நம்முடைய பெரிய பிரச்சனை என்னவென்றால் சோதிக்கப்படும் பொழுது விழுந்து விடுகிறோம்.
We fall in our thought life, we fall in our speech, we fall in so many ways.
சிந்தை வாழ்க்கையில் விழுந்து விடுகிறோம், பேச்சு வாழ்க்கையில் விழுந்து விடுகிறோம், பல காரியங்களில் விழுந்து விடுகிறோம்.
Because temptation is so strong.
ஏனென்றால் சோதனையானது அவ்வளவு வலிமையுள்ளதாக இருக்கிறது.
Temptation is like the giants of Canaan, too big for us.
சொந்த சோதனை என்பது கானான் தேசத்தில் உள்ள ராட்சதர்களைப் போல நமக்கு பெரிதாய் தோன்றுகிறது.
We are like David and temptation is like Goliath.
நாம் தாவீதைப் போல இருக்கிறோம், சோதனை கோலியாத்தை போல பெரிதாக இருக்கிறது.
And all of Israel trembled before Goliath.
இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாகவே கோலியாத்துக்கு முன்பாக பயந்து நடுங்கினார்கள்.
Except one young man called David who said in the name of God I'm going to bring you down.
தேவனுடைய நாமத்தினாலே நான் உன்னை கீழே தள்ள போகிறேன் என்று தாவீது மட்டும்தான் சொன்னார்.
Can you be like David?
நீங்கள் தாவீதைப் போல இருக்க முடியுமா?
Look at the big temptation in your life and say in the name of Jesus I'm going to bring you down.
உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனையை பார்த்து உன்னை கீழே தள்ள போகிறேன் என்று சொல்ல
முடியுமா? We have faith for that by looking at Jesus.
இயேசுவை நோக்கி பார்ப்பதன் மூலமாக தான் இதற்கு நமக்கு விசுவாசம் வரும்.
Most of the Christian world does not believe this.
அநேக கிறிஸ்தவ உலகத்தின் பெரும்பாலான பகுதி இதை நம்புவதில்லை.
Even though it is written in the Bible here.
வேதத்தில் இங்கே எழுதப்பட்டிருந்தாலும் கூட அதை நம்புவதில்லை.
I was talking to an elder of a believer's church.
ஒரு விசுவாசிகள் சபையினுடைய மூப்பரத்திலே நான் ஒருமுறை பேசிக் கொண்டிருந்தேன்.
One of the good assemblies in this country.
இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நல்ல சபை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சபையினுடைய மூப்பரத்திலே
பேசிக் கொண்டிருந்தேன். They call themselves New Testament pattern.
புது உடன்படிக்கையின் சபை என்று தங்களை அழைத்துக் கொண்டார்கள்.
I said, doesn't it say here in the book of Hebrews like this?
எபிரேயர்களே இது போல சொல்லப்படவில்லையா என்று அவரிடம் கேட்டேன்.
You know what he said?
அவர் என்ன சொன்னார் தெரியுமா?
Book of Hebrews is not for us believers.
விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட புத்தகம் எபிரேயர் புத்தகம் அல்ல பிரதர் என்று சொன்னார்.
That is written to the Hebrews.
அது எபிரேயர்களுக்கு எழுதப்பட்டது பிரதர்.
Oh, I see.
ஓஹோ.
Then Philippians is not for me because that is written for the Philippians.
பிலிப்பியரும் எனக்கு எழுதப்பட்டதல்ல, அது பிலிப்பியருக்கு எழுதப்பட்டது.
I don't see any book written for Zach Poonen in the Bible.
Zach Poonen க்கு எழுதப்பட்ட புத்தகம் ஏதாவது இருக்கறதா என்று தேடி பார்த்தால் இல்லையே.
Then which book is for me?
அப்படியானால் எந்த புத்தகம் தான் எனக்கு எழுதப்பட்டது?
You know, there's so many clever ways when they find something inconvenient in a book they say oh that's not for me that's for the Jewish people
edavadu thangaludaiya kaaryathukku ottu varada idu vandu veluthathu endru sonnal andha book namakku kedaiyathu adu yudhargalukku ezhuthappattathu
endru solugiraar means the Jewish people is not
evirargal endru sonnal yudhargalukku ezhuthappatta puthagam adu namakku alla endru solugiraargal
there's no book written for by Paul to the Christians in Tamil Nadu
தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி பவுல் ஏதாவது புத்தகத்தை எழுதியிருக்கிறாரா?
No.
இல்லை.
What shall we read?
அப்படி என்னதான் வாசிப்பது வேதத்திலே?
It's all deception going on in Christianity.
இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய மலிந்து காணப்படக்கூடிய வஞ்சனைகள்.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
if you want to live a holy life,
பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டுமானால்,
I can tell you in Jesus name,
இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
you will never be able to live it till you see Jesus came just like you.
இயேசு உங்களைப் போலவே வந்தார் என்பதை நீங்கள் காணும் மட்டும் நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது.
Otherwise you may be a holy man like Job but God's standard is higher.
அல்லது நீங்கள் யோபுவை போல ஒரு பரிசுத்தவனா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய நிலையோ உயர்ந்த நிலையில் இருக்கிறது.
Even if you come to Job's level is pretty good.
நீங்கள் யோபு நிலைக்கு வந்தாலே அதுவே நல்ல காரியம் தான்.
But even though Job could control his eyes that he didn't look at a woman.
யோபு தன்னுடைய கண்களை கட்டுப்படுத்தி ஒரு ஸ்திரீயோடு பார்க்கவில்லை என்றாலும்,
you read his book you see he could not control his tongue.
நீங்கள் அவருடைய புத்தகத்தை வாசித்து பாருங்கள், அவர் நாக்கை அவர் கட்டுப்படுத்த முடியவில்லை.
Just like Adam he blamed God also.
ஆதாம் போல இவரும் தேவனையே குறை சொல்ல ஆரம்பித்தார்.
But in the New Testament,
புதிய உடன்படிக்கை காலத்திலே,
one of the wonderful things is we can control our tongue.
அற்புதமான காரியம் என்னவென்றால் நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்த முடியும்.
If people ask me,
ஜனனை பார்த்து கேட்கிறார்,
what is one of the main results of being filled with the Holy Spirit?
பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுவதனுடைய பிரதானமான விளைவு என்ன என்று கேட்கிறார்கள்.
I say, you remember on the day of Pentecost?
பெந்தேகோஸ்தே நாளிலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
There were tongues of fire on top of their heads.
அவளை தலைக்கு மேலாக அக்கினி நாவுகள் வந்து நின்றது.
That is what I believe.
இதைத்தான் நான் நம்புகிறேன்.
Many Pentecostals speak about speaking in tongues.
அநேக பெந்தேகோஸ்தே மக்கள் அந்நிய பாஷையில் பேசுவதை குறித்து பேசுகிறார்கள்.
I thank God for that gift.
அந்த வரத்துக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
But this is not just babbling some syllables that is speaking in tongues.
அந்நிய பாஷையில் பேசுவது என்பது ஏதோ சொன்ன காரியங்களே சொல்லிக் கொண்டே இருப்பதல்ல.
Some babbling 2-3 like little babies.
சின்ன குழந்தைகள் இப்பல தத்தத்தத்தத்தத்த என்று சொல்லிக் கொண்டே இருப்பதல்ல.
90% of the tongues I heard in public is like that.
பொதுவாய் பேசப்படுகிற 90% அந்நிய பாஷை இப்படி தான் இருக்குது.
It's all fake.
இவங்களெல்லாம் போலியானவை.
Don't believe it.
அவங்க நம்ப வேண்டாம்.
Let me tell you.
நான் உங்களுக்கு சொல்றேன்.
Genuine speaking in tongues is like a language.
உண்மையான அந்நிய பாஷை வரம் என்பது ஒரு மொழியை பேசுவது போல சரளமா இருக்கும்.
You may not understand the language.
அந்த பாஷை உங்களுக்கு விளங்காமல இருக்கலாம்.
But if a man is speaking in Chinese here, you will at least recognize it's a language.
ஒரு மனிதன் இங்கே சீனா பாஷையில் பேசிக்கொண்டிருந்தால் ஏதோ வேற ஒரு மொழி பேசுகிறான் என்பதாவது நீங்க உங்களுக்கு விளங்கும்.
When I see some people speaking in tongues in some assemblies, that is not any language. That is even the babies can speak better than that.
சில சபையில சில அந்நிய பாஷை பேசுகிறத கேட்கும் பொழுது அது பாஷை இல்ல மொழி இல்ல, அது சின்ன பிள்ளைங்க உளறற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே வார்த்தையில சத்தத்தை திரும்பி திரும்பி
சொல்லுகிறது. When God gives you the gift of tongues,
தேவன் உங்களுக்கு அந்நிய பாஷை வரத்தை கொடுப்பாரா?
You begin with a few syllables just like baby is speaking.
சின்ன குழந்தை பேசுது போலே ஒரு சில வார்த்தைகளால ஆரம்பிக்கிறது.
Just like that baby develops into speaking a language.
அந்த குழந்தை எப்படி ஒரு பாஷையை பேச கற்றுக்கொள்கிறதோ,
tongues will become a full language.
உங்களுக்கு அந்த அந்நிய பாஷை என்பது ஒரு முழு பாஷையாக மாறிவிடும்.
Otherwise God has not given it to you.
இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு அந்த வாரத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை.
Don't worry, it is not a gift God gives to everybody.
கவலைப்பட வேண்டாம், இது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய வரம் அல்ல.
But something God wants all of us to have.
நாம் எல்லாருமே பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு.
Is this tongue of fire?
அக்கினி நாவுகள் போல வந்து அமர்கிறது அது.
That means a tongue which is totally pure.
அதனுடைய பொருள் என்னவென்றால் முற்றிலும் பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாவு.
Never gets angry.
கோபப்படாத ஒன்று.
That never speaks evil of others.
மற்றவளை குறித்து தீமையாய் பேசாத ஒன்று.
That never says something to humiliate others.
மற்றவளை மட்டம் தட்டுவதற்காக பேசாத ஒன்று.
That never stands up in the pulpit to shame other people sitting in front.
நான் தனக்கு முன்னாக உட்கார்ந்திருக்கிற அவமானப்படுத்தும்படியாக பேசக்கூடிய நாவல்ல.
That never tells lies.
பொய் சொல்லாத நாவு.
That will always speak in love.
எப்பொழுதுமே அன்போடு கூட பேசக்கூடிய ஒரு நாவு.
I like this beautiful phrase in the book of Proverbs chapter 31.
நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் இந்த அருமையான வாசகம் அதை நான் நம்புகிறேன். நான் அது எனக்கு பிடிக்கும்.
This is how our tongue should be.
இப்படி தான் நம்முடைய நாவு இருக்க வேண்டும்.
Proverbs in chapter 31.
நீதிமொழிகளின் புத்தகம் 31ஆம் அதிகாரம்.
It's speaking here about a godly woman.
ஒரு தேவபக்தியுள்ள ஸ்திரியை குறித்த காரியங்களை இந்த அதிகாரம் பேசுகிறது.
But it's a good example for a man also.
மனிதனுக்கும் அது நல்ல ஒரு மாதிரியாக இருக்கு.
One verse.
ஒரு வசனம்.
Verse 26.
26 வசனம்.
31:26.
நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம்.
She opens her mouth in wisdom.
தன் வாயை ஞான விளங்க திறக்கிறாள்.
And the law of kindness is on her tongue.
இரக்கத்தின் பிரமாணம் அல்லது தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது.
It's a law.
அது ஒரு பிரமாணம்.
A law of kindness is on her tongue.
இரக்கத்தின் விதி அல்லது இரக்கத்தின் பிரமாணம் அவளுடைய நாவின் கீழே இருக்கிறது.
Brothers, if you got a wife like that, you're a lucky man.
சகோதரர்களே, உங்களுக்கு இது போன்ற ஒரு மனைவி கிடைத்திருப்பார்கள் என்று சொன்னால் உண்மையாலுமே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான்.
There are not many women like that.
அது போன்ற அநேக ஸ்திரீகள் இல்லை.
There are not many men like that.
அநேக ஆண்களும் இல்லை.
If you got a husband like that,
இது போன்ற ஒரு புருஷன் உங்களுக்கு இருந்தால்,
who never speaks an unkind word.
இரக்கமற்ற ஒரு வார்த்தை கூட பேசாத ஒரு புருஷன்.
You are a lucky woman.
நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள்.
This is what God wants our tongue to be like.
இப்படி தான் நம்முடைய நாவு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
There's a law, the law of kindness.
அங்கே இரக்கத்தின் தயையின் பிரமாணம் அந்த நாவில் இருக்கிறது.
Never speak a word that will shame others or hurt others.
மற்றவளை புண்படுத்தக்கூடிய அவமானப்படுத்தக்கூடிய மட்டம் தட்டக்கூடிய ஒரு வார்த்தையை கூட
பேசாதிருக்கேன்.
ஆனால் பாவம் என்று வரும் பொழுது அது கூறிய பட்டயம்.
But full of kindness towards sinners.
ஆனால் பாவிகள் என்று வரும் பொழுது இரக்கத்தினாலே நிறைந்த ஒரு நாவு.
Kindness towards sinners but a sword against sin.
பாவிகளுக்கு மீது இரக்கத்தினுடைய வார்த்தைகள் வரும், ஆனால் பாவம் என்று வரும்பொழுது அது கூறிய பட்டயம்.
Jesus was like that.
இயேசு அப்படிதான் இருந்தார்.
God wants us to be filled with the Holy Spirit like that.
நாம் பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
And God sent Jesus exactly like us so that he can be an example for us.
இயேசு நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்படியாக நம்மை போலவே இயேசுவையும் இந்த பூமிக்கு அனுப்பினார்.
So when we think of holiness,
பரிசுத்தத்தை குறித்து நாம் எண்ணும்பொழுது,
what is it?
அது என்ன?
It is the image of Jesus Christ.
அது இயேசு கிறிஸ்துவின் சாயல் தான்.
I searched through the Bible to find out what is the best definition of sin.
பாவத்திற்கு இருக்கக்கூடிய மிக சிறந்த விளக்கம் எது என்று சொல்லி நான் வேதாகமத்தை தேடி பார்த்தேன்.
Here are some verses I saw.
நான் பார்த்த சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
I knew that in the Old Testament they did not have such an understanding of sin like in the New Testament.
புதிய ஏற்பாட்டு காலத்திலே பாவத்துக்கு இருக்கக்கூடிய விளக்கத்தை போல பழைய ஏற்பாட்டு காலத்திலே இல்லை.
The New Testament understanding of sin is perfect.
புதிய ஏற்பாட்டு காலத்திலே பாவத்தை குறித்ததான நம்முடைய விளக்கமானது பூர்ணமான ஒன்று.
The Old Testament understanding of sin was only the external life.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவம் என்று சொன்னால் புற வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும்.
So here's one definition of sin.
இங்கே பாவத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறேன்.
New Testament.
புதிய ஏற்பாட்டிலே.
1 John chapter 3.
1 யோவான் 3ஆம் அதிகாரம்.
and verse 4.
நான்காம் வசனம்.
There it says,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
sin is transgression of the law.
நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம்.
1 John 3:4.
1 யோவான் 3 அதிகாரம் 4 வசனம்.
Sin is transgression of the law.
நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம்.
That means you go against God's law.
தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறது தான் பாவம்.
You do something which God told you not to do.
ஒன்றை செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் மீறி செய்கிறீர்கள், அதுதான் பாவம்.
Another definition of sin.
பாவத்துக்கு இருக்கக்கூடிய இன்னொரு விளக்கம்.
James 4 verse 17.
யாக்கோபு 4 அதிகாரம் 17 வசனம்.
This is the opposite.
இது அதற்கு நேர் எதிரானது.
You know the right thing to do but you don't do it.
நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது அவனுக்கு பாவமாக இருக்கும்.
There are two types of sins.
இரண்டு விதமான பாவங்கள்.
One is you're told not to do it but you do it.
ஒன்றை செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அதை செய்வது மீறுகிறது பாவம்.
And the other is you're supposed to do it but you don't do it.
இன்னொரு விதமான பாவம், அதை செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் செய்யவில்லை.
For example, don't commit adultery.
உதாரணமாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக.
You do it.
நீங்கள் விபச்சாரம்
செய்கிறீர்கள். That's a sin.
அது ஒரு பாவம்.
Another is honor your father and mother but you don't do it. That's a sin.
தகப்பனையும் தாயையும் கனம்பண்ணுவாயாக, நீங்கள் அதை செய்யவில்லை, அதுவும் பாவம்.
These are two definitions of sins.
இவைகள் இரண்டுமே பாவத்துக்குரிய இரண்டு விளக்கங்கள்.
Things that you should not do that you do.
செய்யக்கூடாத காரியங்களை செய்து விடுகிறீர்கள்.
Things that you should do which you don't do.
செய்யக்கூடிய காரிய செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய காரியங்கள் ஆனால் நீங்கள் செய்வதில்லை.
Now most of these type of sins we don't even confess.
இப்படிப்பட்ட பாவங்களிலே நாம் அறிக்கை கூட செய்வதில்லை.
There are many things we should do which we don't do.
நாம் அநேக காரியங்களை செய்ய வேண்டும் ஆனால் செய்வதில்லை.
But we never confess it.
ஆனால் ஒரு காலமதே அறிக்கை செய்வதில்லை.
Because we don't get convicted about those things.
ஏனென்றால் அவிதமான காரியங்களை குறித்து நமக்கு உணர்வில்லை.
Because we are so far away from God.
நாம் தேவனை விட்டு எவ்வளவு தூரமாக இருக்கிறபடினாலே நமக்கு உணர்வில்லை.
For example.
உதாரணமாக.
Do you know there's a verse in the Bible which says encourage one another every day?
ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது.
Hebrews 3:13.
எபிரேயர் 3 அதிகாரம் 13 வசனம்.
Hebrews 3:13.
எபிரேயர் 3 அதிகாரம் 13 வசனம்.
Is that in your Bible?
உங்களுடைய பைபிள்ல இருக்கா?
Encourage one another every day.
ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, உற்சாகப்படுத்துங்கள்.
See, that word buddhi solangal means the best buddhi we can give to other person is to encourage them.
மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய மிகப்பெரிய நல்ல புத்தி என்பது என்றால் உற்றால் உற்சாகப்படுத்துவதுதான்.
Encourage one another every day.
ஒவ்வொரு நாளும் புத்தி சொல்லுங்கள்.
Now tell me.
இப்போ சொல்லுங்கள்.
Whom do you see every day?
ஒவ்வொரு நாளும் நீங்க யாரை பார்க்கறீங்க? தினமும் யாரை பார்த்துட்டே இருக்கீங்க?
Not your brothers and sisters in the church.
சபையில இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை தினமும் பார்க்கறீங்களா?
Even the work people at work you don't see on Sundays.
நீங்க வேலை செய்யற இடத்துல கூட ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்க்கறது இல்ல, லீவ் நாள்ல பார்க்கறது.
But who do you see every day?
ஒவ்வொரு நாளும் நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள்?
The people in your home.
உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்கள்.
Your husband.
உங்க கணவன்.
Your wife.
உங்க மனைவி.
Your children.
உங்க பிள்ளைகள்.
What should you do to them?
அவங்களுக்கு தினந்தோறும் என்ன செய்ய வேண்டும்?
Encourage.
புத்தி சொல்ல வேண்டும்.
How often?
எவ்வளவு அடிக்கடி செய்ய வேண்டும்? எவ்வளவு இடைவெளியில செய்ய வேண்டும்?
Every day.
ஒவ்வொரு நாளும்.
Now you ask yourself.
இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள்.
Even though you read that in the Bible.
நீங்கள் வேதத்திலே இதை வாசித்திருந்தாலும்.
It's possible that the whole of last year you never did it once.
நீங்கள் கடந்த ஆண்டு முழுதுமாக ஒரு முறை கூட செய்யாமல் இருப்பதற்கும் சாத்தியம் உண்டு.
Now did you know that you were sinning every day of that year?
அந்த வருஷத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாவம் செய்திருக்கிறீர்கள் என்று உணர்கிறீர்களா?
No.
இல்லை.
We don't confess the sins that we don't do.
நாம் செய்யாத காரியங்களை நாம் அறிக்கை செய்வதில்லை.
We don't confess that as sin.
அதை பாவம் என்று நாம் அறிக்கை செய்வதில்லை.
Okay, when was the last time you said, Oh Lord, I should have encouraged my wife yesterday. I didn't do it.
ஆண்டவரே, நேற்று நான் மனைவி உற்சாகப்படுத்தியிருந்திருக்க வேண்டும், அதை நான் செய்யவில்லை. ஆண்டவரே, மன்னிக்கட்டும் என்று அறிக்கை செய்தீர்களா?
I should have encouraged my husband yesterday. I didn't do it.
ஆண்டவரே, நேற்று நான் என் புருஷனைக்கு உற்சாகப்படுத்தியிருக்க வேண்டும், நான் அதை செய்யவில்லை. ஆண்டவரே,
Not only I didn't do it, I criticized him.
நான் செய்யாமல் இருக்கிறது மட்டுமல்ல, புத்தி சொல்லாமல் இருக்கிறது மட்டுமல்ல, நான் குறை சொல்லுகிறேன், போதா குறைக்கு.
Now I'm not asking you to give a big 5-minute message.
நான் ஒரு 5 நிமிஷ செய்தி அங்கே கொடுக்க தேவையில்லை.
I'm asking you to have a spirit of encouraging others.
மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு ஆவியை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
We must learn that, brothers and sisters.
சகோதர சகோதரிகளே, இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
Learn to encourage others.
ஒருவரை உற்சாகப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள்.
So there are two types of sins.
இரண்டு விதமான பாவங்கள் இருக்கிறது.
One is things we should not do which we do.
ஒன்று நாம் செய்யக்கூடாத காரியங்களை நாம் செய்து விடுகிறோம்.
And the other is things we should do which we don't do.
இரண்டாவது காரியம் நாம் செய்ய வேண்டும் அதை நாம் செய்யாமல் இருக்கிறோம்.
So now we must learn a little more about the sins which we should do which we don't do.
ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் விட்டு விட்டோம் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
But the highest definition of sin
பாவத்தினுடைய மேலான ஒரு விளக்கம் என்னவென்றால்
is in Romans chapter 3.
ரோமர் 3 அதிகாரம்.
Romans chapter 3
ரோமர் 3 அதிகாரம்
and verse 23
23 வசனம்.
All have sinned and fall short of the glory of God.
ரோமர் 3 அதிகாரம் 23 வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி.
How many people have sinned?
எத்தனை பேர் இதிலே பாவம் செய்தார்கள்?
All have sinned.
எல்லாரும் பாவம் செய்து
and they come short of the glory of God.
தேவனுடைய மகிமை அற்றவளாய் மாறி போய் விட்டார்.
So this is the highest definition of sin.
அவை பாவத்திற்குரிய மேலான விளக்கம் அதுதான்.
To come short of the glory of God.
தேவனுடைய மகிமையிலே குறைவுபடுவது.
What is the glory of God?
தேவனுடைய மகிமை என்றால் என்ன?
This is the best definition of sin in the whole Bible.
முழு வேதாகமத்திலேயும் கூட இதுதான் இருக்கக்கூடிய சிறந்த விளக்கமாக இருக்கிறது.
We saw two other definitions in 1 John and James.
ஒன்று யோவானிலேயும் யாக்கோபிலேயும் இரண்டு விளக்கங்களை பார்த்தோம் பாவத்தை குறித்து.
But this is the highest.
ஆனால் இதுதான் மேலான ஒரு விளக்கம்.
Sin is to come short of God's glory.
பாவம் என்பது தேவனுடைய மகிமையிலே குறைவுபடுவது.
What is God's glory?
தேவனுடைய மகிமை என்ன?
See John chapter 1.
யோவான் 1 அதிகாரம்.
John chapter 1.
யோவான் 1 அதிகாரம்.
Verse 14.
14 வசனம்.
John chapter 1 verse 14.
யோவான் 1 அதிகாரம் 14 வசனம்.
It says here,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
the word became flesh and dwelt among us and we beheld his glory, the glory as of the only begotten of the father, full of grace and truth.
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமணினார். நாம் அந்த மகிமையை கண்டோம். அது ஒரே பேரானவர் கேட்ட மகிமையாக இருந்தது.
So the glory of God is seen in Jesus Christ.
அவே இயேசுவின் மகிமை, தேவனுடைய மகிமை இயேசுவிலே காணப்பட்டது.
So anything that comes short of the life of Jesus Christ is sin.
ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே குறைவுபடுகிற எதுவோ அது பாவம்.
We need to understand this.
நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
The highest definition of sin is this.
பாவத்தினுடைய உன்னதமான ஒரு விளக்கம் அதுதான்.
To come short of the glory of God.
தேவனுடைய மகிமையிலே குறைவுபடுவது.
The glory of God was seen in Jesus Christ.
தேவனுடைய மகிமையானது இயேசு கிறிஸ்துவிலே காணப்படுகிறது.
Anything that comes less than the life of Jesus Christ is sin.
ஆகவே இயேசு கிறிஸ்துவின் அந்த வாழ்க்கையிலே குறைவுபடுகிற எந்த ஒரு காரியமும் பாவம். யோவான் 1 அதிகாரம் 14 வசனம்.
The word became flesh and we saw his glory.
அந்த வார்த்தை மாம்சமானது, நாம் அந்த மகிமையை கண்டோம்.
And that glory is full of grace and truth.
அந்த மகிமையானது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்ததா இருந்தது.
Anything less than the fullness of grace and truth is sin.
ஆகவே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த அந்த நிலையிலிருந்து குறைவுபடுகிற எதுவுமே பாவம்தான்.
We need to see that.
நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது.
When we see that we will see the highest definition of sin.
இதை நாம் பார்க்கும்பொழுது பாவத்தினுடைய பெரிய உன்னதமான விளக்கத்தை பார்க்கிறோம்.
Then we will become convicted of sin every day.
அப்படியானால் நாம் ஒவ்வொரு நாளும் அந்த பாவத்தை குறித்து நாம் உணர்த்துவிக்கப்பட முடியும்.
Every day there's something unchristlike in my life.
ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே கிறிஸ்துக்கு ஒத்திராத ஏதோ ஒன்று காணப்படுகிறது.
And what will happen is every day my life will be one of repentance.
என்ன நடக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையானது மனம் திரும்பதனாலே நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும்.
And I will have no time to look at the faults of other people.
ஆகவே மற்ற மக்களுடைய குறைகளை பார்ப்பதற்கே எனக்கு நேரமே இருக்காது.
Why do you have so much time to find fault with other people?
இப்பொழுது ஏன் மற்றவளுடைய குறைகளையே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறது?
I think even many of you elders are guilty of that.
உங்களுடைய மூப்பர்களில் அநேகர் கூட இதை குறித்து குற்றமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று
நினைக்கிறேன். Because you are not seeing the glory of God.
நீங்கள் தேவனுடைய மகிமையை
The Holy Spirit has come to show us the glory of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நமக்கு காண்பிக்கும்படியாக தான் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார்.
And when we see that we will feel convicted of our sin.
நாம் அதை பார்க்கும் பொழுது நம்முடைய பாவத்தை குறித்து உணர்த்துவிக்கப்படுவோம்.
We will be convicted of our sin.
நம்முடைய பாவங்களை குறித்து உணர்த்துவிக்கப்படுவோம்.
And we will repent.
நாம் மனம் திரும்புவோம்.
The truly godly man is one whose life is one of repentance every day.
ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பக்கூடிய ஒரு மனிதன் தான் மெய்யான தேவனுடைய மனிதன்.
Please remember that.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
And if you are not like that, you are not a godly man or woman.
நீங்கள் இப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேவபக்தியுள்ள மனுஷனோ மனுஷியோ அல்ல.
So many things God will convict you.
அநேக காரியங்களை குறித்து தேவர் உங்களுக்கு உணர்த்துவார்.
One word that you spoke.
நீங்கள் பேசின ஒரு வார்த்தை.
It was not Christ-like.
அது கிறிஸ்துக்கு ஒத்ததாக
இல்லை. A thought that you had.
அந்த வந்த ஒரு எண்ணம்.
that is not Christ like.
அது கிறிஸ்துவுக்குரிய எண்ணத்தை போல இல்லை.
Or some handling of money.
அல்லது பணத்தை புழங்கின ஒரு காரியம்.
That was not Christ like.
அது கிறிஸ்துவு புழங்கினது போல இல்லை.
Do you find the Holy Spirit telling you that?
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்களா?
If you don't hear it,
இதை நீங்கள் கேட்கவில்லையானால்,
you need to pray that God will fill you with the Holy Spirit.
தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்ப முடிய ஜெபிக்க வேண்டும்.
That will be the tongue of fire where your tongue is under the control of the Holy Spirit.
அது தான் அக்கினி நாவுகள் மேலே வருவது போல உங்களுடைய நாவானது பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கும்.
Don't be satisfied with anything less than that.
இதை காட்டிலும் குறைந்த எந்த ஒரு வாழ்க்கையிலும் திருப்திப்பட்டு விட வேண்டாம்.
Don't just be satisfied. I spoke in tongues and babbled something, therefore I am filled with the Holy Spirit.
நான் அந்நிய பாஷையில் பேசி உளறுறேன் அப்படினாலே அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்ல வேண்டாம்.
No.
இல்லை.
Make sure you got a tongue of fire that never gets angry.
நீங்கள் அக்கினி நாவு உங்கள் மீது வந்திருக்கிறது என்று நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். கோபப்படாத ஒரு வார்த்தை.
That always speaks with the law of kindness.
எப்பொழுதுமே இரக்கத்தினுடைய பிரமாணத்திலே பேசுவது.
It's got a heart full of love for people.
ஜனங்கள் மீது அன்பு நிறைந்த ஒரு இதயம்.
Otherwise you are not filled with the Holy Spirit. No matter what tongue you speak in.
இல்லாத பட்சத்திலே நீங்கள் என்ன அந்நிய பாஷை பேசினாலும் நீங்கள் ஆவியால் நிரப்பப்படவில்லை.
You are living in a deception.
நீங்கள் ஒரு ஏமா வஞ்சனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
Don't be fooled by all this false teaching.
இந்த பொய்யான உபதேசத்தினாலே ஏமாற்றப்பட வேண்டாம்.
The Holy Spirit has come to make us holy.
பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்க முடியாம
வந்திருக்கிறார். The Holy Spirit has come to give us supernatural gifts to spread the gospel throughout the world.
இந்த உலகம் முழுதுமாய் தம்முடைய சுவிசேஷத்தை பரப்புவதற்காக பரிசுத்த ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்களை கொடுக்கிறார்.
To lead that to building the church.
இந்த மக்களை சபையை கட்டுமுடியாக அவர்கள் வழிநடத்த வேண்டும்.
That's what we need to seek God for.
இதற்காக தான் நாம் தேவனை தேட வேண்டும்.
I want to show you Psalm 29.
சங்கீதம் 29 உங்களை காண்பிக்க
விரும்புகிறேன்.
சங்கீதம் 29.
See this verse. Psalm 29 and verse 2.
சங்கீதம் 29 இரண்டாம் வசனம்.
Ascribe to the Lord the glory due to his name and worship the Lord in holy dress.
கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
The word here is holy dress.
ஆங்கிலத்திலே பரிசுத்த அலங்காரம் என்பதற்கு பதிலாக பரிசுத்த அங்கி ஆடை என்று பார்க்கிறோம்.
That means when you come to worship the Lord,
நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வரும்பொழுது,
if you don't have holiness,
உங்களுக்கு பரிசுத்தம் இல்லையானால்,
you are naked.
நீங்கள் நிர்வாணியாக இருக்கிறீர்கள்.
Did you understand that?
விளங்கி விட்டதா?
We all say we come to worship the Lord on Sunday.
நாம் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வருகிறோம் என்று சொல்கிறோம்.
How do you come on Sunday to the church?
ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கூட்டங்களுக்கு எப்படி வருகிறீர்கள்?
We are so careful about our external clothes.
நம்முடைய வெளிப்பிரகாரமான ஆடையிலே நாம் அதிக கவனமுள்ளவர்களாக இருக்கிறோம்.
You look into the mirror and comb your hair.
கண்ணாடியை பார்த்து தலையை சீவிக்கொள்கிறோம்.
You take care of your external dress.
வெளியே உள்ள ஆடை ஒழுங்காக இருக்க வேண்டும், அழுக்கு இருக்க கூடாது, நேர்த்தியா இருக்க வேண்டும் என்று கவனமுள்ளவர்களாக இருக்கிறோம்.
That's good.
அது நல்லதுதான்.
But here is an inner dress.
ஆனால் இங்கே உள் அலங்காரம் ஒன்று இருக்கிறது.
It's called the dress of holiness.
அது பரிசுத்த ஆடை என்று சொல்லப்படுகிறது.
If we don't have this holiness,
இந்த பரிசுத்த ஆடை இல்லை என்றால்,
we are naked before God.
நாம் தேவனுக்கு முன்பாக நிர்வாணிகளாக இருக்கிறோம்.
Did you know that?
உங்களுக்கு தெரியுமா?
Any time in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நேரத்திலும்.
It's not only when we come to the meeting.
கூட்டங்களுக்கு வரும்போது மட்டுமல்ல.
Because we should be worshiping God all the time.
நாம் எல்லா நேரங்களிலுமே தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
Any time in your life when there is no holiness in your heart,
எந்த ஒரு நேரத்திலேயுமே உள்ளத்திலே பரிசுத்தம் இல்லை என்றால்,
you are naked.
நீங்கள் நிர்வாணியாக இருக்கிறீர்கள்.
Keep this before you.
எப்பொழுதுமே இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.
The only dress God wants in my heart is the dress of holiness.
தேவனுக்கு தேவையான ஒரே ஆடை பரிசுத்தம் என்கிற ஆடை.
Sin makes me naked.
பாவம் என்னை நிர்வாணியாக்குகிறது.
We know that as soon as Adam and Eve sinned, immediately they felt, we are naked.
ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே அவர்கள் நிர்வாணிகளாய் உணர்ந்தார்கள்.
Do you have that sense?
உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கிறதா?
As soon as you commit one sin,
ஒரு பாவம் செய்த உடனே,
one word,
ஒரு வார்த்தை சொன்ன உடனே,
one wrong look,
ஒரு தவறான பார்வை,
oh God, I'm naked.
ஆண்டவரே, நான் நிர்வாணியாகி விட்டேன்.
My clothes are gone. ஆண்டவரே,
என்னுடைய ஆடை போய் விட்டதே.
We must have that sense of alertness to holiness from now on.
இப்பொழுதிலிருந்து பரிசுத்தத்தை குறித்து இப்படி ஒரு உணர்வு விழிப்பு நமக்கு அவசியமாயிருக்கிறது.
There is only one dress which God accepts.
தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ஆடை தான் இருக்கிறது.
It's holiness.
அதுதான் பரிசுத்தம்.
And one sin will make me naked.
ஒரு பாவம் போதும் என்னை நிர்வாணியாக்கிவிடும்.
That is why as soon as I am aware of sin I must confess it to the Lord.
ஆகவே தான் பாவம் செய்து விட்டேன் என்ற உணர்வு வந்த உடனே மாத்திரத்திலே நான் அறிக்கை செய்ய வேண்டும்.
If I have hurt somebody else I must immediately go to that person and ask that person's forgiveness.
நான் வேறு ஒருவரை நான் புண்படுத்தியிருந்தால் உடனடியாக சென்று அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
And put my dress on again.
மீண்டும் என்னுடைய ஆடையை நான் போட்டுக்கொள்ள வேண்டும்.
Think if from now on you say Lord I never want to be naked in a single moment of any day.
ஆண்டவரே எந்த ஒரு நாளிலும் ஒரு சன பொழுது கூட ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்க கூடாது.
Always want to be holy.
எப்பொழுதே நான் பரிசுத்தமாய்
இருக்க. Always want to have a dress in my spirit.
எப்பொழுதே என்னுடைய ஆவியிலே ஒரு உடை காணப்பட வேண்டும்.
I believe your life will be fantastically effective for God.
உங்களுடைய வாழ்க்கையானது தேவனுக்கு மிக பயனுள்ள ஒரு வாழ்க்கையாய் அமையும்.
And the name of the Lord will be honored through you.
உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் கனப்படுத்தப்படும் மகிமைப்படுத்தப்படும்.
God will be pleased with you like he was with Jesus.
இயேசுவினிடத்திலே இயேசு தேவன் பிரியமாய் இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலே பிரியமாய் இருப்பார்.
You don't have to be a preacher.
நீங்கள் பிரசங்கியாராய் இருக்க வேண்டும் என்று தேவையில்லை.
You don't have to heal the sick.
நீங்கள் வியாதியஸ்தரை குணமாக்க வேண்டும் என்று தேவையில்லை.
Keep your heart pure.
உங்கள் உள்ளத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள்.
That is the most important thing.
இதுதான் மிக பிரதானமான காரியம்.
That is how you keep yourself ready for the coming of the Lord.
இப்படி தான் நீங்கள் தேவனுடைய வருகைக்கு உங்களை ஆயத்தமாய் காத்துக்கொள்ள முடியும்.
1 John chapter 3.
1 John 3 அதிகாரம்.
1 John and chapter 3.
1 John 3 அதிகாரம்.
And let's read verse 2 and 3.
2 3 வசனங்களை நாம் வாசிப்போம்.
1 John chapter 3 verse 2 and 3.
1 John 3 அதிகாரம் 2 3 வசனம்.
Here it speaks about the coming of the Lord.
இங்கே இயேசுவின் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
We know that when Jesus appears we shall be like him.
இயேசு வெளிப்படும் பொழுது நாமும் அவரே போலவே இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
What's going to happen when Christ comes again?
இயேசு மீண்டும் வரும் பொழுது என்ன நடக்க போகிறது?
We shall be like him.
நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம்.
And if you have this hope,
இந்த நம்பிக்கை வைத்திருக்கிறவன்
எவனோ, you will be like him.
அவரை போலவே நான் இருப்பேன் என்ற நம்பிக்கை.
You will purify yourself as he is pure.
அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான்.
How do you know you have the hope of Christ coming?
கிறிஸ்துவின் வருகையை குறித்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்?
According to this verse you purify yourself till you reach this standard of purity.
இந்த வசனத்தின் அடிப்படையிலே அவருடைய பரிசுத்தத்தினுடைய நிலை அடையும் வரை நாம் சுத்திகரித்துக் கொண்டே இருப்போம்.
Not Job's standard of purity.
யோபினுடைய பரிசுத்தத்தின் அளவு அல்ல.
Not Elijah's, not John the Baptist.
எலியாவோ யோவான்ஸ்ரானோ அவருடைய பரிசுத்தத்தின் நிலவரம் அல்ல.
None of them are my standard.
அவர்களில் யாருமே என்னுடைய நிலையா இருக்க கூடாது.
Elijah and John the Baptist are million times better than most believers.
அநேக விசுவாசிகளை காட்டிலும் எலியாவும் யோவான்ஸ்ரானோவும் மில்லியன் மடங்கு அவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள்.
But even they are not my standard.
ஆனால் அவர்கள் கூட என்னுடைய தரம் அல்ல.
My standard is Jesus Christ.
நான் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தரமுள்ள நபர் இயேசு கிறிஸ்து.
Purify yourself as he is pure.
அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள்.
You know one of the accusations I've heard people make against us.
நமக்கு விரோதமாய் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால்
is this.
இதுதான்.
Ah, you people are always purifying yourself.
நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களை நீங்களே சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள்.
That is like saying
அது எதற்கு ஒப்பா இருக்கிறது?
You people are always obeying 1 John chapter 3 verse 3.
நீங்க எப்ப பார்த்தாலும் 1 யோவான் 3 அதிகாரம் 3 வசனத்துக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறீர்கள்.
I say is that a big sin to obey 1 John chapter 3 verse 3?
1 யோவான் 3 அதிகாரம் 3 வசனத்துக்கு கீழ்ப்படிவது பெரிய பாவமா என்று கேட்கிறேன்.
You are actually giving us a certificate when you say that.
நீங்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது நீங்கள் குற்றச்சாட்டை இல்ல ஒரு ஒரு நற்சாட்சியை கொடுக்கிறீர்கள்.
Because it says everyone.
எவ்வனும் ஒவ்வொருவனும்
if you have the hope of the second coming of Christ
இந்த இரண்டாம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவனும்
you will purify yourself
நீங்கள் உங்களை நீங்களே சுத்திகரித்துக் கொள்வீர்கள்.
When will you stop purifying yourself
நீங்கள் உங்களை சுத்திகரிப்பதை நிறுத்திவிடும் பொழுது
when you become as pure as Jesus Christ
இயேசு எப்படி சுத்தமுள்ளவராக இருக்கிறதோ அதுபோல சுத்தமான பிறகு தான் நீங்கள் நிறுத்த வேண்டும்.
So then people say
இப்ப ஜனங்கள் சொல்கிறார்கள்
So that means you don't do anything you don't serve God at all
அப்படினா நீங்க என்ன தேவனுக்கு ஊழியமே செய்யறது இல்லையா சுத்திகரிச்சு கொண்டே இருக்கீங்களா?
What are we doing right now?
இப்ப நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்?
We are serving the Lord.
நாம் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம்.
Why do we spend so many lakhs of rupees?
ஏன் லட்சக்கணக்கான பணத்தை செலவு செய்கிறோம்?
Without taking any offering from anybody.
யாரிடத்திலிருந்தும் எந்த ஒரு காணிக்கையும் வசூல் செய்யாமல் ஏன் இப்படி செய்கிறோம்?
Have you ever seen a meeting where we don't take an offering?
நீங்க காணிக்கை வசூலிக்காத ஒரு கூட்டம் நடக்கிறதை பார்த்திருக்கிறீர்களா?
That's what we have done in all our meetings for 35 years.
35 ஆண்டுகளாக நம்முடைய எல்லா கூட்டங்களிலேயும் இப்படி தான் செய்திருக்கிறோம்.
Whether we have 2000 people or 20 people we never take an offering.
20 பேர் கூடினாலும் சரி 2000 பேர் கூடினாலும் சரி நாம் ஒரு காலம் காணிக்கை வசூல் செய்வதில்லை.
I'll tell you why.
ஏன் என்று சொல்கிறேன்.
I'll tell you why it's completely wrong to take a bag in front of people to take an offering.
நீங்கள் காணிக்கை வசூல் செய்வதற்கு ஒரு பையை எடுத்துக்கொண்டு மக்கள் முன்னாக போய் நிற்பது தவறு என்று ஏன் சொல்கிறேன்?
I'll tell you why it's completely wrong to keep a box here and make everybody come one by one and put it in front of me.
முன்னால் ஒரு காணிக்கை பெட்டியை வைத்துக்கொண்டு எல்லாரும் பாட எழுந்திருப்போம், பாடும்பொழுது எல்லாரும் வரிசையாக வந்து காணிக்கை போட்டுவிட்டு போங்கள் என்று சொல்வது தவறு ஏன் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன்.
Because Jesus said,
என்னால் இயேசு சொன்னார்,
in John Matthew 6,
மத்தேயு 6 ஆம் அதிகாரம்,
when you give money,
நீங்கள் பணத்தை கொடுக்கும்பொழுது,
don't let your left hand know what your right hand is doing.
வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாது இருக்க கடவுள் என்று சொன்னார்.
I remember when somebody said that to someone.
ஒருமுறை இதை ஒரு பாஸ்டர் இதை சொன்னாங்களாம்.
He said,
அவர் சொன்னார்,
pastors are very clever.
பாஸ்டர்கள் புத்திசாலிகள்.
He said, Jesus said that is only when you give to the poor.
ஏழைக்கு கொடுக்கும்போது மட்டும்தான் அப்படி கொடுக்கணும்னு சொன்னார்.
When you give to God, everybody must see how much you are giving.
நீங்கள் தேவனுக்கு கொடுக்கும்போது எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று சொன்னாராம்.
How clever the devil is to put such ideas in people's heads.
இப்படிப்பட்ட கருத்தை மக்களுடைய மனதிலே போடுவதற்கு சாத்தான் எவ்வளவு புத்திசாலி.
That means the poor are greater than God.
அப்படியானால் தேவனை காட்டிலும் ஏழை மக்கள் தான் பெரியவர்கள்.
That when the poor you give, you shouldn't let anybody know.
ஏழைகளுக்கு கொடுக்கும்போது யாருக்கும் தெரியாம கொடுக்கணும்.
When you give to God, let everybody see. Let everybody see how much I'm giving.
பாத்தீங்களா, நான் தேவனுக்கு எவ்வளவு கொடுக்க போறேன் எல்லாரும் பாருங்கள் என்று சொல்லி போடுவது.
What a deception.
என்ன ஒரு வஞ்சனை.
It's a principle. Whenever you do something good, don't let anybody know it.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் நன்மையான ஒரு காரியத்தை செய்கிறீர்களோ யாரும் அதை குறித்து அறிய வேண்டாம். இது ஒரு கோட்பாடு.
That's the reason why we don't take an offering.
ஆகவே தான் நாம் காணிக்கை வசூல் செய்வதில்லை.
We don't pass a bag around, we don't pass a plate around.
நாம் ஒரு தட்டையோ அல்லது ஒரு காணிக்கை பையையோ நாம் எல்லாம் வரிசையாய் சுற்ற விடுவதில்லை.
We don't make people come row by row and put their money in front.
வரிசை வரிசையாய் வந்து பணத்தை போட்டு கொண்டு போங்கள் என்று நாம் சொல்லுவதில்லை.
We don't judge any other church that does that because we are not anybody's judge.
நாம் யாருடைய நீதிபதியாக இல்லை. ஆகவே இப்படி செய்யக்கூடிய சபைகளையும் நாம் நியாயந்திருக்கிறதில்லை. அது நம்முடைய வேலை.
God is their judge whether they obey his word or not.
அவருடைய வார்த்தைக்கு இந்த சபை கீழ்ப்படுகிறதா இல்லையா என்பதை நிதானிப்பதற்கு தேவன் தான் அவருடைய நீதிபதி.
Our duty is to see that we obey God ourselves.
நம்முடைய வேலை என்னவென்றால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை பார்ப்பது.
And the second reason is,
இரண்டாவது காரணம் என்னவென்றால்,
the Bible says in 2 Corinthians chapter 9,
2 கொரிந்தியர் 9 ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, 7 ஆம் வசனத்தில்,
God loves a cheerful giver.
உற்சாகமாய் கொடுக்கிற ஒன்றிலே கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார்.
If you put a bag in front of someone,
நீங்கள் ஒருவருக்கு முன்பாக பைய நின்றீங்க,
he may look this side and that side, he has to give something, he's not very cheerful about it.
இந்த பக்கம் பார்க்கற என்ன, இந்த ஆள் பார்க்கறா, இந்த பக்கம் இந்த ஆளும் பார்க்கறா, ஏதாவது போட்டாக வேண்டுமே. அவர் உச்சாமாய் கொடுப்பதில்லை, கட்டாயத்தின் மேல கொடுக்கிறார்.
At least he has put some 5 paisa inside to, so that he gets some
money. மூடி கொண்டு ஒரு 5 paisa உள்ள போட்டு விட்டார். கணத்துக்காக.
He's not doing it cheerfully.
அவர் உச்சாகமா அதை செய்வதில்லை.
If you make them come in line in front and drop the money in front of you,
எல்லாரும் ஏஞ்சிரலங்கள் வரிசையாய் வந்து காணிக்கை போடுங்கள் என்று சொன்னால்,
when the people are moving in line, you can't say no, I'm not going.
எல்லாரும் போகும்போது நான் போக மாட்டேன், நீங்க அங்கே நின்றுட்டு
இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆகும்.
மீண்டுமாய் பிடிக்கப்படுகிறீர்கள்.
So for the sake of honor you'll go and put another 5 paisa inside.
கணத்துக்காக கூட்டத்தோட கூட நாமும் போவோம், உள்ள போய் போறோமோ இல்லையோ வரிசையில போய் விட்டு வந்து விடுவோம் என்று வருகிறீர்கள்.
So the people don't see the 5 paisa, you put your hand like this so nobody can see it.
கையை இப்படி வச்சு அப்படி போட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க, 5 paisa போறத பார்க்க மாட்டாங்க.
Is this the church of Jesus Christ or some type of deception the devil has led church in?
இது இயேசு கிறிஸ்துவின் சபையா அல்லது பிசாசு வஞ்சித்து விட்டானா?
So what do we do then?
நாம் என்ன செய்கிறோம்?
We keep a box.
நாம் பெட்டியை வைக்கிறோம்.
You don't know who puts it, when they put it.
யார் போடுகிறார், எப்பொழுது போடுகிறார்,
எவ்வளவு
போடுகிறார் தெரியாது.
Nobody puts, doesn't matter.
யாரும் போடாவிட்டாலும் பொருட்டல்ல.
God sees.
தேவன் பார்க்கிறார்.
It is enough if he sees.
அவர் பார்த்தால் போதும்.
Does Jesus see?
இயேசு பார்க்கிறாரா?
Yeah.
ஆம் பார்க்கிறார்.
See Mark's gospel,
Mark's visitation
and chapter 12,
12th அதிகாரம்,
verse 41,
41 ஆம் வசனம்.
Jesus sat down.
இயேசு அங்கே உட்கார்ந்தார்.
Where did he sit down?
அவர் எங்கே உட்கார்ந்தார்?
He sat down opposite the offering box.
காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்தார்.
ஆஹா.
ஓஹோ.
Does Jesus sit opposite the offering box?
காணிக்கை பெட்டிக்கு எதிராக இயேசு உட்கார்கிறாரா?
He doesn't take a background.
அவர் காணிக்கை பையை எடுத்துக்கொண்டு போகவில்லை.
He doesn't make people come in the front.
மக்கள் எல்லாரும் வரிசையா முன்னே வர வேண்டும் என்று சொல்லவும் இல்லை.
But he sits opposite the offering box.
ஆனால் காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
And what is he watching?
அவர் எதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்?
Read carefully.
கவனமாய் பாருங்கள்.
He is not observing how much they put inside. He is observing how they put inside.
எவ்வளவு பணம் போடுகிறார் என்பதை அவர் பார்க்கவில்லை, ஆனால் எப்படி போடுகிறார் என்பதை அவர் பார்க்கிறார்.
What a difference.
என்ன வித்தியாசம்?
The pastor is watching how much is he putting inside.
பாஸ்டர் அதை கவனிக்கிறார். சொல்ல எவ்வளவு பணம் உள்ளே போடுகிறார் இவர் என்று பார்க்கிறார்.
But Jesus is watching how is he putting.
ஆனால் இயேசு எப்படி போடுகிறார் என்று பார்க்கிறார்.
Is it secretly?
அந்தரங்கமாய் போடுகிறாரா?
Is it joyfully?
சந்தோஷமாய் போடுகிறாரா?
Is it only 2 paisa?
2 paisa மட்டும் தானா?
Wonderful.
பரவாயில்லை, அற்புதம்.
Here is a woman who had only 2 paisa.
இங்கே ஒரு ஸ்திரீ 2 paisa தான் வைத்திருந்தாள்.
She put it in.
அதே அவள் போட்டாள்.
Verse 42.
42வது வசனம்.
Jesus called his disciples.
இயேசு தம்முடைய சீஷரை கூப்பிடுகிறார்.
I want to tell you something wonderful I saw just now.
நான் இப்ப பார்த்த அற்புதமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன்.
One widow.
ஒரு விதவை.
She had only 2 paisa.
அவளுக்கு இருந்ததெல்லாம் 2 paisa தான்.
She put it there.
அந்த காணிக்கப்பட்டியிலே போட்டாள்.
I tell you,
நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
all the money in that box cannot equal this 2 paisa.
அந்த காணிக்கப்பட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அவ்வளவு பணத்தை சேர்த்து பார்த்தாலும் 2 பைசாவுக்கு ஈடாகாது.
Verse 43.
43வது.
Have you ever heard a pastor speak like that in the world?
இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு பாஸ்டர் இது போல பேசுகிறதை பார்த்திருக்கிறீர்களா?
That is how we believe offering should be given.
இப்படி தான் காணிக்கை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம்
secretly
அந்தரங்கத்திலே
only for Jesus to see.
இயேசு மட்டுமே பார்க்கும்படியாக
cheerfully
உற்சாகமாய்.
If it's little
கொஞ்சமா இருந்தாலும் அதை உற்சாகமாய்.
There are many people to whom I have said like this.
அநேக மக்களுக்கு நான் இப்படி சொல்லியிருக்கிறேன்.
Brother, don't send any money to our church.
எங்களுடைய சபைக்கு பணத்தை அனுப்ப வேண்டாம் சகோதரனே.
You have a lot of needs for your own children.
உங்களுடைய சொந்த குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு அதிக தேவைகள் இருக்கிறது.
You are a poor man.
நீங்கள் ஏழையா இருக்கிறீர்கள்.
Take care of your children.
உங்கள் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள்.
Provide for them for their food, education.
பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்துக்காகவும் அவளுடைய சாப்பாட்டுக்காகவும் நீங்கள் செலவு செய்யுங்கள்.
God has got enough.
தேவனுக்கு போதுமான பணம் இருக்கிறது.
He has got enough. And he is the owner of all the gold and silver in the world.
இந்த உலகத்திலே காணப்படுகிற பொன்னுக்கும் வெள்ளிக்கும் அவர்தான் சொந்தக்காரர்.
There are many rich people who are his children and they will take care of all those needs.
அநேக பணக்காரர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்வார்கள்.
We operate differently in the area of money from all the other churches because of this reason.
இந்த ஒரு காரணத்தின் நிமித்தமாக பணம் என்கிற காரியம் பண்ணும்போது மற்ற சபைகளை காட்டிலும் நாம் வித்தியாசமானவர்களாக நடந்து கொள்கிறோம்.
Because we believe Jesus sits opposite the offering box to see how they put, not how much they put.
நாம் ஒன்றை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். என்னவென்றால், காணிக்கைப்பட்டிக்கு எதிராக உட்கார்ந்திருக்கிற இயேசு அவர் எவ்வளவு போடுகிறார் என்பதை பார்ப்பதில்லை, எப்படி போடுகிறார் என்பதை தான் பார்க்கிறார். இதை நாம் நம்புகிறோம்.
He is interested in holiness.
அவருக்கு பரிசுத்தம் தான் விருப்பம்.
Every area.
வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும்
we must purify ourselves.
நம்மை நாமே சுத்திகரிக்க வேண்டும்.
Whenever we seek honor in something we do.
எப்பொழுதெல்லாம் நாம் செய்கிற ஒரு காரியத்தில் கனத்தை தேடுகிறோமோ.
Supposing you did a good thing.
நீங்க ஒரு நல்ல காரியத்தை செய்றீங்க.
And you sought honor for it from people.
அதற்காக ஜனங்களிடத்திலிருந்து கனத்தை எதிர்பார்க்கிறீர்கள்.
Supposing you are praying in public.
நீங்க பொதுப்படையா ஜெபம் பண்றீங்க வைத்துக் கொள்வோம்.
In the meeting.
கூட்டத்தில் ஜெபிக்கிறீங்க.
As you are praying.
நீங்க ஜெபிக்கும் பொழுது
your mind is going, what are these people thinking of my prayer?
நீங்க ஜெபித்துக் கொண்டே இருக்கீங்களா, மனது என்ன சிந்திக்கிறது, என் ஜெபத்தை பத்தி இப்ப இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, என்ன
சொல்றாங்க? You have immediately become naked.
உடனடியாக நீங்கள் அங்கே நிர்வாணியாக மாறிவிட்டீர்கள்.
Suddenly your clothes dropped off.
திடீரென உங்களுடைய ஆடை கீழே விழுந்து விட்டது.
Dear brother, stop your prayer.
அருமையான சகோதரனே, ஜெபத்தை நிறுத்தி விடு.
Put on your clothes again before you continue your prayer.
உன்னுடைய ஜெபத்தை தொடர்ந்து செய்வதற்கு முன்பதாக உன்னுடைய ஆடையை நீ உடுத்திக்கொள்.
How many of you recognize this?
இதை எத்தனை பேர் விளங்கிக் கொள்கிறீர்கள், உணர்ந்து கொள்கிறீர்கள்?
As soon as sin comes into your life, you're naked.
பாவம் வந்த மாத்திரத்திலே நீங்கள் நிர்வாணியாக மாறிவிட்டீர்கள்.
Imagine if your physical clothes dropped off while you were praying here.
நீங்கள் இங்கே ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது உண்மையாலுமே உங்கள் Dress கீழே விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும் என்ன பாருங்கள்.
Brother, supposing your pant drops while you're praying.
நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது லூசான பேண்ட் அப்படியே கீழே இறங்கிருச்சுன்னா
what will you do? Will you stop praying or not?
ஜெபம் நிறுத்துவீங்களா நிறுத்த மாட்டீங்களா?
Supposing your sari falls off, sisters, while you are praying.
சகோதரி ஜெபிக்கும் பொழுதே சாரி கழண்டு விழுந்துருச்சு.
Will you stop praying or not?
ஜெபம் நிறுத்துங்க நிறுத்த மாட்டீங்களா?
Of course you will stop.
ஆம், ஜெபத்தை நிறுத்தி விடுவீர்கள்.
Look at sin like that.
பாவத்தை இப்படி பாருங்கள்.
Oh God.
ஐயோ ஆண்டவரே,
I was praying, I was seeking honor.
நான் ஜெபிக்கும் பொழுதே மக்களுடைய கனத்தை தேடிட்டேன்.
Amen.
Amen.
Why?
ஏன்?
I want to put on my clothes again.
நான் மீண்டும் என் Dress போட வேண்டும்.
Lord, forgive me.
ஆண்டவரே, மன்னியும் சுத்திகரியும்.
Next time I pray, I'll be more careful to keep my clothes before I pray.
அடுத்த முறை ஜெபிக்கும் பொழுது நான் கொஞ்சம் மாடையிலே கவனம் உள்ளவனா இருப்பேன்.
Just like you tie your sari tight and put some pin and all that and tie a belt so that your clothes don't fall off.
உடைய சாரி விழுந்து விடக்கூடாது என்பதற்காக நெருக்கி கட்டி அதில் பின் எல்லாம் குத்தி கொண்டு போவது போல டைட்டா பெல்ட் போடுவது போல
கீப் your heart holy like that.
இது போல உங்கள் இதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க.
You become naked as soon as you sin.
நீங்கள் பாவம் செய்த மாத்திரத்திலே நிர்வாணியாய் மாறி விடுகிறீர்கள்.
There's something else I want to show you from the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் இன்னும் ஒன்றை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
God wanted his people to know how serious sin was.
பாவம் என்பது எவ்வளவு கொடியது என்பதை தம்முடைய ஜனங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார்.
Leviticus.
லேவியராகமம்.
I think Leviticus is a book which very few believers read.
மிக சில விசுவாசிகளே, சொற்பமான விசுவாசிகளே வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் லேவியராகமம்.
But there's a lot, the main subject of Leviticus is holiness unto the Lord.
கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதுதான் லேவியராகம புத்தகத்தினுடைய கருப்பொருள்.
If you can understand the spiritual meaning behind Leviticus.
லேவியராகம புத்தகத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்கள் விளங்கிக்
கொள்வீர்களானால், see there's one emphasis in Leviticus.
லேவியராகமத்திலே ஒரு காரியம் வலியுறுத்தப்படுவதை
holiness unto the Lord.
கர்த்தருக்கு பரிசுத்தம்.
I don't have time to show you the whole book.
முழு புத்தகத்தையும் உங்களுக்கு காண்பிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை.
But if you understand English,
ஆங்கிலம் ஆங்கிலத்தை விளங்கிக் கொண்டீர்களானால்,
we have a cd called through the bible in 70 hours
70 மணி நேரம் through the bible என்றதா ஒரு cd இருக்குது.
And there is a whole 1 hour I have spoken on Leviticus.
லேவியராகம புத்தகத்தை குறித்து 1 மணி நேரம் நான் பேசி இருக்கிறேன்.
You can listen to it.
நீங்கள் அதை கேளுங்கள்.
In a little while we will be publishing it in tamil also.
இன்னும் கொஞ்ச நாட்களிலே தமிழிலேயும் கூட அதை நாங்கள் வெளியிட
தயாராயிருக்கிறோம். We've already got it I think in tamil. I don't know whether it's been released yet.
ஏற்கனவே தமிழிலே வந்து விட்டதா என்று தெரியவில்லை. உங்களுக்கு கிடைத்திருக்கதா என்றும் தெரியவில்லை.
In Leviticus chapter 4
லேவியராகம 4 அதிகாரம்.
Listen to this.
கவனியுங்கள்.
And read it slowly. It's not a difficult thing to understand.
ஏ விளங்கிக் கொள்வது கஷ்டமான காரியம் இல்லை. மெதுவாய் வாசியுங்கள்.
You take some time to read Leviticus 4:27 onwards.
லேவியராகமம் 4 அதிகாரம் 27 வசனத்திலிருந்து வாசிப்பதற்கு சற்று நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள்.
Very slowly.
மிகவும் மெதுவாக வாசிக்க வேண்டும்.
It's talking about the common people committing a sin.
பொதுவான மக்கள், பொதுமக்கள் பாவம் செய்கிறதை குறித்து இங்கே
பேசப்படுது. We are all common people.
நாம் எல்லாரும் பொதுவான பொதுமக்கள் தான்.
And anyone,
யாராயிருந்தாலும்,
any of the common people commit a sin,
பொதுவான ஜனங்களிலே எவன் ஒருவன் பாவம் செய்தாலும்,
and it's not a deliberate sin, it's an unintentional sin,
அங்கே வேண்டுமென்றே என்று பாவம் அல்ல, ஆனால் தெரியாமல் செய்த பாவம்,
accidentally,
தற்செயலாக செய்த பாவம்,
any of the common people committed a sin accidentally,
சாதாரண ஜனங்களிலே எந்த ஒரு மனிதனும் தற்செயலாக ஒரு பாவத்தை செய்தால்,
in doing anything which the Lord said should not be done,
ஒன்றை செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை அறியாமல் செய்திருந்தால், அறியாமையினாலே.
Let's read that slowly again.
மீண்டும் அதை நாம் மெதுவாய் நாம் வாசிப்போம்.
Any of the common people,
சாதாரண ஜனங்களில் ஒருவன்,
sins without knowing,
அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி,
and does something which the Lord said should not be done,
கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை அவன் செய்திருந்தால்,
he becomes guilty immediately,
அவன் உடனடியாக குற்றவாளியாகிறான்,
but he doesn't know he is guilty,
ஆனால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரியவில்லை.
But verse 28,
28 வசனம்,
when he becomes aware of it,
தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது,
that will take some time,
அதற்கு கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும்,
he is guilty from the time he did it,
அவன் செய்த நேரத்திலிருந்து அவன் குற்றவாளி தான்.
But he may be aware of it only after 24 hours or 2 days later or 1 week later.
அல்ல, அவன் 24 மணி நேரம் கழித்தோ, 2 நாட்கள் கழித்தோ, ஒரு வாரம் கழித்தோ தான் அவனுக்கு தெரிய வருகிறது.
God says you don't have to do anything until you are aware of it.
நீ அதை அறிகிற வரை ஒன்றும் செய்ய தேவையில்லை.
But as soon as you are aware,
தெரிய வரும் பொழுது,
oh, I spoke in a rude way to my wife.
ஐயோ, மனைவியிடத்திலே காரசாரமாய் பேசி விட்டேனே, கண்ணிய குறைவாய் பேசி விட்டேனே.
That thing I signed and got some money in the office was a false statement.
அலுவலகத்தில் கையெழுத்து போட்டு பணத்தை பெற்றுக்கொண்டனே, அது தவறான ஒரு வாசகத்துக்கு கையெழுத்திட்டேன்.
That thing I did in the church was wrong.
சபையில் நான் அன்னைக்கு செய்தனே, அது தவறு.
That time I preached or prayed, it was for my honor.
அன்னைக்கு நான் பிரசங்கித்தனே, ஜெபித்தனே, என்னுடைய கனத்துக்காக செய்தேன்.
I didn't know it when I was preaching or praying.
அன்னைக்கு ஜெபிக்கும் பொழுதோ பிரசங்கிக்கும் பொழுதோ அன்னைக்கு எனக்கு தெரியவில்லை.
Later on it becomes aware.
அதற்கு பிறகு நான் அதை அறிய வரும் பொழுது,
I was guilty from the time I did it.
ஆனால் செய்த நேரத்திலிருந்து நான் குற்றவாளி.
But I, God holds me responsible only after I know it.
ஆனால் நான் அறிந்த பிறகுதான் தேவன் என்னை பொறுப்பாளியாய் பிடிக்கிறார்.
How merciful God is.
எவ்வளவு தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார்.
Even though you are guilty, he doesn't hold you responsible until you know it.
நீ குற்றவாளியாய் இருந்தாலும் கூட உனக்கு தெரியும் வரை உன்னை குற்றவாளியாக அவர் பிடிப்பதில்லை.
But when you come to know it,
அது தெரிந்த பிறகு,
if you are living in the Old Testament,
நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால்,
what should you do?
என்ன செய்ய வேண்டும்?
Get a goat.
ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
Say, Lord, I'm a farmer, I don't have any goats.
ஆண்டவரே, நான் ஒரு விவசாயி, எனக்கு ஆடுகள் எல்லாம் இல்லையே.
Go to the market and buy a goat.
போ, கடைக்கு போய் ஒரு வெள்ளாட்டை வாங்கி கொண்டு வா.
What is the price of goat meat nowadays in Tamil Nadu?
தமிழ்நாட்டில் கறி, ஆட்டுக்கறி ஒரு கிலோ என்ன விலை?
300, 250 rupees a kilo.
ஒரு கிலோ 250 ரூபாயா?
Okay, tell me what is the price of one goat?
ஒரு ஆட்டினுடைய விலை எவ்வளவு சொல்லுங்க?
4000 rupees for committing one sin.
ஒரு பாவம் செய்யறதுக்கு 4000 ரூபாயா?
ஐயோ, I will stop sinning very quickly.
உடனடியாக பாவம் செய்ய நிறுத்தி விடுவேன்.
And tomorrow another sin.
நாளைக்கு இன்னொரு பாவம்.
Another goat.
இன்னொரு வெள்ள இன்னொரு ஆடு.
Do you see how the Lord was trying to tell people sin is a very expensive thing?
பாவம் செய்யறது எவ்வளவு காஸ்ட்லி, எவ்வளவு விலை அதிகம் என்று ஆண்டவர் போதிக்கிறார். பார்த்தீங்களா?
We have not understood it.
நாம் அதை விளங்கிக் கொள்ளவில்லை.
He said, brother, I'm trying not to sin, but I sin.
சவுனி முயற்சி செய்கிறேன் பிரதர், ஆனாலும் பாவம் செஞ்சிடறேன் பிரதர்.
I try to speak kindly, but I speak.
அன்பா தான் பேசணும் நினைக்கிறேன், ஆனாலும் காரசாரமா பேசிடறேன்.
I tell you, if you have to buy a 4000 rupee goat every time you speak rudely to your wife, you will speak very kindly to your wife from tomorrow onwards.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு முறையும் மனைவி நடத்தை கண்ணிய குறைவாய் நீங்கள் பேசி 4000 ரூபாய் ஆட்டை வாங்க வேண்டுமானால் அது தெரிந்திருந்தால் ஒரு நாளிலே பாவம் செய்து நிறுத்தி விடுவீர்கள்.
What do we say?
நாம் என்ன செய்கிறோம்?
I don't have to pay goat.
நான் போய் ஆட்டை எல்லாம் பலி செலுத்த தேவையில்லை.
Blood of Jesus.
எனக்கு இயேசுவின் ரத்தம் இருக்கிறது.
What is that worth?
அது அதனுடைய விலை என்ன?
2 paisa.
2 paisa தான்.
Goat means 4000 rupees.
ஆடு வாங்க வேண்டுமானால் 4000 ரூபாய்.
Blood of Jesus. That's like tap water.
இயேசுவின் ரத்தம் தானே, அது குழாய் தண்ணீரை போல எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை கழுவி கொள்ளலாம்.
You see how you treat the blood of Jesus as less than the price of a goat.
ஒரு ஆட்டினுடைய விலையை காட்டிலும் குறைவாக நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை மதிக்கிறீர்களா?
That is why you never overcome sin.
ஆகவே தான் நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளுவதே இல்லை.
You understood now? Why these Old Testament people took sin more seriously than today's Christians?
இன்றைய கிறிஸ்தவர்களை காட்டிலும் பழைய ஏற்பாட்டு கால மக்கள் ஏன் பாவத்தை சீரியஸா எடுத்துக்கொண்டார்கள் என்று உங்களுக்கு விளங்குகிறதா?
One last verse.
ஒரு கடைசி வசனம்.
Hebrews 10.
எபிரேயர் 10 அதிகாரம்.
Verse 29.
29 வசனம்.
How much greater punishment do you think he will deserve who has trodden underfoot the Son of God and treated the blood of Jesus like a very cheap common thing and insulted the spirit of grace.
எபிரேயர் 10 அதிகாரம் 29 வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் நாவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கணைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள்.
That unclean means like a common thing like tap water.
இங்கே அசுத்தமான காரியம் அசுத்தம் என்று எண்ணினால் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் குழாய் தண்ணீரை போல எண்ணுவது.
The real word in Greek is common thing.
கிரேக்க மொழியிலே உண்மையான வார்த்தை தன்னை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுவது என்று சொன்னால் பொதுவானது என்று.
That means you treated the blood of Christ like something cheap.
இயேசுவின் ரத்தத்தை ஒரு விலை குறைவான மட்டமான ஒரு காரியமா எண்ணிவிட்டீர்கள்.
If you were in the old covenant, you bring a goat for your sin.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் உன்னுடைய பாவத்திற்கு ஒரு ஆடை கொண்டு வர வேண்டும்.
And it is so expensive that you stop sinning.
அது அவ்வளவு விலை அதிகமா இருக்கிறபடினாலே பாவம் செய்து நிறுத்தி விடுகிறாய்.
But now,
இப்பொழுதோ,
because it's the blood of Jesus,
இப்பொழுது இயேசுவின் ரத்தம் தானே,
you treat it like some common tap water that your hand got dirty, you can just wash it.
கை அழுக்காகி விட்டால் போய் குழாயை திருவி தண்ணீரை கழுவுவது போல இயேசுவின் ரத்தத்தை பொதுவான சாதாரணமான ஒரு காரியமா எண்ணிவிட்டீர்கள்.
It says you have insulted the Holy Spirit.
பரிசுத்த ஆவியை நீங்கள் நிந்தித்து விட்டீர்கள் என்று வாசிக்கிறோம்.
You deserve a greater punishment than all those Old Testament people.
மற்ற பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை காட்டிலும் கொடிதான தண்டனைக்கு நீங்கள் பாத்திரவான்.
But our message is not a message of condemnation.
நம்முடைய செய்தி உங்களை ஆட்கணைக்குட்படுத்தும் செய்தி அல்ல.
There is forgiveness with God.
தேவனிடத்திலே மன்னிப்பு உண்டு.
Let us repent.
நாம் மனம் திரும்புவோம்.
Forgive me Lord for taking sin so lightly.
ஆண்டவரே, பாவத்தை நான் எளிதாக எடுத்துக்கொண்டேனே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்போம்.
Help me to take sin more seriously.
பாவத்தை ஆண்டவரே சீரியஸா எடுத்துக்கொள்ள உதவி செய்யும்.
Value the blood of Jesus more.
இயேசுவின் ரத்தத்தை ஆண்டவரே இன்னும் அதிகமாய் விலை மதிப்பு கொடுக்க எனக்கு உதவி செய்யும்
ஆண்டவரே.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோகபிதாவே.
Help us to take sin more seriously in our life.
உங்களுடைய வாழ்க்கையில பாவத்தை ஆண்டவரே இன்னும் அதிக சீரியஸா எடுத்துக்கொள்ள உதவி செய்யும். கட்டுத்தாரே.
In Jesus name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.